نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الارض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما
صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إنقاد وإن أنيخ على صخرة استناف أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்து வஸலாமும் திருது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபாவு தாபிஈங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை தவிர்த்து வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு வழங்கி இருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தின் மூல வார்த்தை அது அமைந்திருக்கின்ற அடிப்படை சொல்லே சலாம் என்ற சொல்லிலிருந்து அமைந்திருக்கிறது. சலாம் என்று சொல்கின்ற பொழுது நிம்மதி பாதுகாப்பு மற்றவர்களுக்கு எந்த கெடுதியும் செய்யாத சாதுவான தன்மை சாதுவான விட்டுக் கொடுக்கின்ற மிருதுவான மற்றவர்களை பாதுகாக்கின்ற என்ற பல கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு சொல் தான் சலாம் என்ற வார்த்தை. அதனால்தான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அந்த சலாம் மையத்து வீட்டுக்கும் அதே சலாம் தான், கல்யாண வீட்டுக்கும் அதே சலாம் தான், வியாபாரத்திலே கொடிகட்டி பறக்கின்ற வியாபாரத்திலே பல கோடி சம்பாதிக்கின்ற பணக்காரருக்கும் அதே சலாம் தான், பேமெண்டில வியாபாரம் செய்கின்ற பேமெண்ட் வியாபாரிக்கும் அதே சலாம் தான், ராயல் ஃபேமிலிக்கும் அதே சலாம் தான், குடும்பமே இல்லாத வீடே இல்லாத கால முழுக்க பாதைகளிலும் குடிசைகளிலும் தெருக்களிலும் ஆயுளை கழிக்கின்ற யாரென்றே தெரியாத அறிமுகமில்லாத நபருக்கும் அதே சலாம் தான் நமது இஸ்லாத்தில் காட்டி தரப்பட்டிருக்கிறது என்றால் இஸ்லாம் என்பதுதான் உண்மையான மார்க்கம் என்பதை சலாம் என்ற அந்த வார்த்தையிலிருந்து நாம் சொல்கின்ற சலாத்திலிருந்து தெளிவாக விளங்கலாம். ஆனால் மற்ற அந்நிய கலாச்சாரங்கள் நம்மிடம் இன்னும் அந்த கலாச்சாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக கவலையோடு முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். பிரச்சினையிலே அழிக்கிறார்கள் என்று ஏற்றுகிறோம், முஸ்லிம் நாடுகளிலே அநியாயம் செய்கின்றார்கள் என்று பத்துவா செய்கிறோம். நாம் நம்முடைய பத்துவாவுக்கு ஆளாகுவது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. குட் மார்னிங் மையத்து வீட்டுக்கு போகுதுமா, வியாபாரத்திலே லொஸ்ஸாகி தொழிலை இழந்து சம்பாதிப்பை இழந்து நஷ்டத்தில் இருக்கின்றவரை பார்த்து குட் ஈவினிங் குறந்துமா, அதற்கு வேறு வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் சலாம் சொன்னால் அவர் கோபிக்க மாட்டார், அவர் சந்தோஷமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் இந்த இஸ்லாம் கூறுகின்றவைகள் எல்லா இடத்துக்கும் எல்லா நேரத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றுதான் என்ற அந்த அடிப்படையை வைத்து இஸ்லாம் மாத்திரம்தான் மார்க்கம்
இதனை அனைத்தும் வெறும் சம்பிரதாயங்கள், வெறும் அனுஷ்டானங்கள், வெறும் நடிப்புகள் என்பதை திட்ட தெளிவாக நம்மால் உணர முடியும். நமக்கே இருக்கின்ற சந்தேகம் இல்லாமலாக வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில் முஸ்லிம், மோமின், இஸ்லாம் என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று சிந்திக்கக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கிறோம். மோமின்களை பற்றி, முஸ்லிம்களை பற்றி குர்ஆன் சொல்கின்ற விளக்கம் என்ன, அடையாளம் என்ன, நம்மிடம் இருக்கின்ற பண்புகள் என்ன? கண்ணியமானவர்களே, கவலையான விடயம், மிருகங்களிடம் மிருகத்தன்மை இருக்கின்றன. உதாரணமாக சிங்கத்திடம் சிங்கத்துடைய தன்மை இருக்கிறது. சிங்கம் நாயை போன்று மாறிவிட்டது என்று கேள்விப்படவில்லை யாரும். குரங்கிடம் குரங்கு தன்மை இருக்கிறது, அது மாட்டை போன்று மாறிவிட்டது என்று கேள்விப்படவில்லை. புல் தின்கிறது கேள்விப்படவில்லை. ஆட்டிடம் ஆட்டுத்தன்மை இருக்கிறது, அது புலியை போன்று மாறி மாமிசம் தின்கிறது என்று கேள்விப்படவில்லை. கவலைக்குரிய விடயம், மிருகங்களிடம் மிருகத்தன்மை இருக்கின்றது, பறவைகளிடம் பறவை தன்மைகள் இருக்கின்றன, விசஜந்துக்களிடம் விசஜந்து அந்த நச்சுவாயு நச்சை ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றது. மனிதனிடம் நாளுக்கு நாள் மனிதத்தன்மை இல்லாமலாகி மிருகத்தன்மை வருகிறது என்பது மிக கேவலமான ஒரு உண்மை, மிக கவலையான ஒரு யதார்த்தம். ரூபத்தில் மனிதன் உள்ளம் சிங்கம் புலி கரடிகளை விட மோசமான சிலர்களும் இல்லாமல் இல்லை, முஸ்லிம்களில் இல்லாமல் இல்லை. மற்றவர்களை விடுவோம். கண்ணியமான இஸ்லாம் மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? இஸ்லாம் மற்றவர்களை மதிக்கின்ற மார்க்கம். இஸ்லாம் மற்றவர்களை மற்றவர்களுடைய தேவைகளை முற்படுத்துகின்ற மார்க்கம். இஸ்லாம் மற்றவர்களுக்கு நனவு செய்யாவிட்டாலும் செடிது செய்யாத ஒரு மார்க்கம் என்பதை நாமும் இன்னும் சரியாக விளங்கவில்லை. கண்ணியமானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் மூமின்களுடைய சில அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பண்புகளை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்கள் யார்? நான் ஓர் ஆயத்தை தான் ஓதினேன், ஒரே ஒரு ஆயத். அந்த ஆயத்துக்கு மாத்திரம் நாங்கள் உட்படுகிறோமா என்று பார்ப்போம். ஒரே ஒரு ஆயத், பல ஆயத்துக்களை அல்லாஹ் அங்கே சொல்லுகிறான். தொடர்ந்து இபாதுர் ரஹ்மான் என்று அல்லாஹ் அங்கே தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போகிறான். நாம் நம்மிடத்தில் இந்த ஒரு ஆயத்து இருக்கிறதா என்று பார்ப்போம். கண்ணியமானவர்களே, இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய உண்மையான அடியார்கள் யார்? அல்லதீன யம்ஷூனா அலல் அர்தி ஹவுனா, பூமியிலே உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே நடமாறுகின்ற பொழுது சொத்தாக நடந்து கொள்வார்கள், சொத்தாக நடப்பார்கள், பணிவாக நடப்பார்கள். ஹவுனா, ஹவுன் என்றால் சொப்னர், மிருகத்தன்மை, சாதாரணமாக நடப்பார்கள் என்றால் என்ன? மக்களுக்கு மத்தியில் நடப்பது மாத்திரமல்ல, மக்களுக்கு மத்தியில் நல்ல மிருகமானவர்களாக இருப்பார்கள், சொத்தானவர்களாக இருப்பார்கள். கோயில் அகாத்த பகமுல் ஜாகிலோன், யாராவது மடையர்கள், அறிவீனர்கள், விளக்கம் இல்லாதவர்கள், அவர்களுடைய ஏதாவது வாக்குவாதம் சண்டை சட்டரவுக்கு வந்தால் இவர்கள் சண்டை பிடிக்க மாட்டார்கள், இவர்கள் தாரத்தை தூக்கி கட்ட மாட்டார்கள், இவர்கள் கையை மடித்து கட்டிவிட்டு சக்தியையும் வாளையும் தூக்க மாட்டார்கள். மடையர்கள் மோத வந்தால், மடையர்கள் இவர்களோடு தாக்குதலுக்கு வந்தால், மடையர்கள் இவர்களோடு ஏதாவது முட்டுவதற்கு வந்தால் மடையர்களை விட்டு விட்டு சலாம், அவர்கள் சலாமா, நீங்கள் உங்களுடைய பாட்டில் இருங்கள், நாங்கள் எம்முடைய பாட்டில் இருக்கிறோம் என்று சண்டை சச்சரவுகளை விட்டும் பாதுகாப்பாக ஒதுங்கி விடுவார்கள். அல்லது உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள் என்று அல்லாஹ் மூமின்களுடைய முதலாவது அடையாளத்தை, அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார் என்பதை இந்த ஆயத்திலே சொல்லி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, இது மூமினுடைய ஒரு தன்மை, பிளெக்சிபிள், விட்டு கொடுக்கின்ற இறுக்கம் இல்லாத, நான் அசைய மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் பிடிவாதமாக இருப்பேன், இதை சாதித்துத்தான் ஆகுவேன், நான் வேண்டிய அரசு அரசியல்வாதிகளை எதற்காக பிடிப்பேன், வேண்டிய போலீஸ் பெரியவர்களை பிடிப்பேன், வேண்டியவனுக்கு நான் லஞ்சம் கொடுப்பேன், என்னுடைய கையில் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று பிடிவாதமாக ஒருவன் இருந்தால் அவன் இன்னும் முஸ்லிமாகவில்லை என்பதை அல்லாஹ் அங்கே சொல்கிறான் தெளிவாக. எனவே மூமிங்கிறிடத்தில் முஸ்லிம்களிடத்தில் பிடிவாதம் இருக்காது, எதிர்க்கத்தன்மை இருக்காது, எப்பொழுதும் ஒரே இடத்தில் ஒட்டி பிடிக்கின்ற பண்பு இருக்காது, விட்டுக் கொடுக்கின்ற மற்றவர்களுக்காக தன்னை பணித்துக் கொள்கின்ற பார்த்துக் கொள்கின்ற பண்பு எப்பொழுதும் இருந்தால்தான் அவன் உண்மையான மோமின் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களுடைய வரலாறுகளும் நமக்கு தெட்ட தெளிவாக முன்வைக்கின்ற ஓர் உண்மையாக இருக்கிறது. கண்ணியமான அந்த அமைப்பில் ஒரு ஹதீஸை முன்வைத்தேன். பணிவு நான் ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். நமது பணிவுத்தன்மை, விட்டு கொடுப்பு, நமது மன்னிக்கின்ற பண்பு, நாம் மற்றவர்களை மதித்து நம்மை தாழ்த்திக் கொள்கின்ற பண்பு, இது அப்படியே நம்மை கொண்டு போய் கோழைத்தனத்துக்கு விடக்கூடாது. அதையும் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். பணிந்து 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 போய் நாங்கள் நீங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் சும்மா இருப்போம், எங்களுடைய கதையை வேண்டுமானால் விட்டு செல்லுங்கள், எங்களுடைய வீட்டு பொருட்களை வேண்டுமானால் கொள்ளையடியுங்கள், எங்களுடைய பெண்களை வேண்டுமென்றால் நீங்கள் மானபங்கப்படுத்துங்கள் என்று ஆண்மை இழக்கின்ற பண்பல்ல மோமின்களுக்கு மத்தியிலே பணிவுத்தன்மை இருக்க வேண்டும். ஆனால் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே ஒரு தைரியம் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லாமல் விடவில்லை. எனவே மோமின்களுக்குள் முதலாவது நாம் நமது பண்புகளை சீர்திருத்துவோம். ஹதீஸை முன்வைத்தேன். அந்த ஹதீஸில் அல்லாஹ் அல் முஃமினூன், மோமின்கள் என்றால் யார்? மோமின்கள் என்றால் ஹய்யூன். அங்கே அல்லாஹ் சொல்கிறான் இபாதுர் ரஹ்மான் என்றாலும் அவர்களிடத்திலே ஹவுன் இருக்கும், ஹவுன் மிருதுத்தன்மை இருக்கும். நபி அவர்களும் சொல்கிறார்கள் அல் முஃமினூன் ஹய்யூன், மோமின்களும் மிருதுவானவர்கள், மோமின்களும் சொத்தானவர்கள். லையூன் இரண்டு வார்த்தைகள், ஹய்யின் லையின், இந்த இரண்டும் மிருதுத்தன்மைக்கு பாவிக்கின்ற, சாதுவான தன்மைக்கு பாவிக்கின்ற வார்த்தைகள். எப்படி தெரியுமா சொன்னார்கள்? கடிவாரம் விடப்பட்ட, கயிற்றால் கட்டப்பட்ட, மூக்களால் கயிறு கழுத்திலே கழுத்தில் கயிறு போட்டு கட்டி இழுத்து கொண்டு போகின்ற பொருட்டகத்தை போன்று கட்டுப்படுகின்ற தன்மை உள்ளவர்கள், பணிவு தன்மை உள்ளவர்கள். அந்த ஒட்டகம் எப்படி, அந்த ஒட்டகத்தை யாராவது எங்கு இழுத்து சென்றாலும், டிரைவர் வாகனத்தை எங்கு செலுத்தினாலும் அந்த ஒட்டகம் செல்லும். இழுக்கப்பட்டால் இழுக்கப்படுகின்ற திசைக்கு போகும். வலது பக்கம் இழுத்தால் டிரைவர் அது வலது பக்கம் போகும், இடது பக்கம் தான் போவேன் என்று அது பிடிவாத பிடிக்காது. நேராக போ என்றால் அது வழி தவறி இடது பக்கம் போகாது, முன்னால் போக சொன்னால் அது ரிவர்ஸில் போகாது. அது ஒரு வாகனம், டிரைவர் உள்ள ஒரு வாகனத்தை போன்று, டிரைவர் ஓட்டுகின்ற செலுத்துகின்ற ஒரு வாகனத்தை போன்றுதான் மோமின். அந்த வாகனம் எங்கு செலுத்தப்படுகிறது அங்கு செல்லும். ஒரு தட்பாறையிலே அது ஒட்டகத்தை கட்டப்பட்டால், இத்தனாக பார்க் பண்ணப்பட்டால், நிறுத்தப்பட்டால் அந்த பார்க்கிங்கிலே அதை அப்படியே தன்னை நிறுத்திக் கொள்ளும். வாகனம் எங்கு நிறுத்தப்படுகிறதோ அங்கே நிற்கும். பிரேக் டவுன் ஆகிய வாகனம் அல்ல, பிரேக் உள்ள வாகனம் போன்றுதான் ஒரு மோமின் என்பதை நபி அவர்கள் அங்கே சற்று தெளிவாக முன்வைக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில் இன்று நம்முடைய நிலைமை சில கால சில மாதங்களாக பேசப்படுகின்ற ஒரு தலைப்பை நாம் சரியாக விளங்கவில்லை. என்ன தலைப்பு தெரியுமா? இஸ்லாம் அல்லாதவர்களோடு சகவாழ்வு, இஸ்லாம் அல்லாதவர்களோடும் சகவாழ்வு, விட்டு கொடுப்பு. பாப்பாடா அவர்களுக்கு ஒரு சகன், கல்யாணமா அவர்களுக்கு ஒரு சகன், என்ன பிறந்தாளா அவர்களுக்கு ஒரு சகன், நோம்பில் இஸ்தாரா அவர்களையும் கூப்பிட வேண்டும். கூப்பிட்டோம், கொடுத்தோம், தவறென்று சொல்லவில்லை. இந்த தலைப்பை சிலர் வித்தியாசமாக விளங்கி இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? அவர்களை சேர்த்து முஸ்லிம்களை ஒதுக்க வேண்டும், மடத்தனமாக விளங்கி செயல்படுகிறார்கள். அவர்களோடு சரியான அன்பு, சரியான பண்பு, சரியான அஹ்லாக் குணம் கொட்டி வருகிறது. ஆனால் முஸ்லிம்களுக்கு சலாமும் இல்லை, கலாமும் இல்லை. சலாம் சொன்னாலும் பதில் இல்லை. முஸ்லிம்களுக்கு கடுகளி, முஸ்லிம்களோடு மிருகங்கள் போன்று அவர்களை கண்டால் அவர்களுடைய பாசையில் தேனி வந்துவோமா, சாப்பிடுவோமா, ஏதாவது ஹெல்ப்புகள் வேண்டுமா என்று மிக இறங்கி போகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் முஸ்லிம் பக்கத்து வீட்டில் ஏழை இருக்கிறான், பக்கத்து வீட்டில் அனாதை, பக்கத்து வீட்டில் விதவை, ஒரு கஞ்சி கோப்பை கூட போகாது, ஒரு பெட்டி போகாது, ஒரு சகனல்ல ஒரு ஒரு கோப்பையில் ஒரு இரண்டு துண்டு இறைச்சி போகாது. ஆனால் கிலோமீட்டரு கண்டால் இருக்கின்ற இஸ்லாம் அல்லாதவனுக்கு ஒரு சகன் போகிறது என்றால் இது இஸ்லாமியர்களுடைய பண்பல்ல. முஸ்லிம்களுக்கும் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்கிறார்களே தவிர, உலமாக்கரும் ஜமீத்துலமாவும் முஸ்லிம்களை ஒதுக்கி அவர்களை சேருங்கள், முஸ்லிம்களுக்கு கொடுக்காமல் அவர்களுக்கு கொடுங்கள் என்ற அந்த புத்திமதி அல்ல என்பதை நான் தெளிவாக முன்வைக்கிறேன். கண்ணியமானவர்களே, ட்ரக் மாறி போகிறது, எந்த அளவு தேவைப்பட்டுவிட்டோம். நமக்கு எதிராக குடி தோண்டுகின்றவர்கள், நமது வீட்டுக்குள் போந்து கொள்ளையடித்தவர்கள், நமது பள்ளியை உடைக்க வந்தவர்கள் உடைத்தவர்கள், நமது குரானுக்கு மேல் திருநீர் கழித்தவர்கள், நமது பெண்களை கேவலப்படுத்தியவர்கள், நமது பர்தாவை கடத்த சொன்னவர்கள், நமது தொப்பியை கடத்த சொன்னவர்கள், நமது ஹலாலுக்கு எதிராக கொடிதூட்டியவர்களுமே கேவலப்பட்டு வண்டி இடுகின்ற மிக கேவலமான ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம் என்றால் பைத்தியத்தனத்தில் ஆடுகின்றோம், மனிதர்களாக மாறி வருகிறோம். அவர்கள் யார்? அவர்கள் ஒரு அரசியல் துறை சார்ந்த ஒரு கட்சியா? இல்லை. அவர்கள் யார்? ஏதாவது உலக மட்டத்திலே அவர்கள் அங்கீகாரம் பெற்றவர்களா? இல்லை. உலக நாடுகளே பயங்கரவாதிகள் என்று தெளிவாக பேசுகின்ற கூட்டத்திலே நம்முடைய சிலர் கால் மடித்து மண்டியிட்ட சில கேவலமான நிகழ்வுகளை இரண்டு மூன்று தினங்களாக நாம் பார்த்து வருகிறோம் என்றால் அவர்களிடம் மிக கேவலப்படுகின்ற சுயநலத்திற்காக ஒரு 2000 ரூபாவுக்காக எல்லா இபாதத்துகளையும் பிசினஸாக மாற்றி பள்ளியும் பிசினஸ், ஹஜ்ஜும் பிசினஸ், உம்ராவும் பிசினஸ், காலப்போக்கில் மையத்தும் பிசினஸாக மாறும், எங்களுடைய மையவாடி நடக்கிற அடிபளவு, அந்த மையவாடி நடக்கிற அடிபளவு என்று மாறுமோ தெரியாது என்ற கண்ணியமானவர்களை கவலைக்குரிய கேவலமான ஒரு கட்டத்தில் நாம் இன்று முகம் கொடுத்து வருகிறோம். முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பிரச்சினை, முஸ்லிம்களுக்கு யார் பிரச்சனையோ அவர்களிடமே முஸ்லிம்கள் பிரச்சனை தீர்க்க சென்றால் குரங்கின் கையில் மாலையை கொடுக்கின்ற காலை தான் இது. குரங்குக்கு தெரியுமா பூமாலை பருமதி? கழுதைக்கு தெரியுமா கற்பூரவாசம்? தெரியுமா கற்பூரத்தை அது என்ன பூசுமா, அது மனமிடுமா? கழுதைக்கு கற்பூரம் கொடுத்தால், குரங்குக்கு பூமாலை கொடுத்தால் மாலை மாலையாக இருக்குமா? கேவலம் எவ்வளவு பிரச்சனை உள்ள, எவ்வளவு முஸ்லிம்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்ற இந்த காலத்திலே சுயநலத்திற்காக அந்த கேவலமான என்ன உலக மட்டத்திலே பயங்கரவாதிகள் என்று பேசப்படக்கூடிய பயங்கரவாதிகளிடம் நம்முடைய ஒரு குழு சென்றிருக்கிறது என்ற கேவலமான செய்தியை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எவனுக்கும் வக்காலத்து வாத தேவையில்லை. உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. எவனுக்கும் பயப்பட வேண்டிய கடமைப்பாடும் கட்டுப்பாடும் நமக்கு கிடையாது. எனவே இப்படியானவர்களிடம் கேவலப்படுகின்றவர்கள் தான் சந்தர்ப்பத்துக்கு கிளாத்தை விற்பவர்கள், கூறு போடுகின்றவர்கள், பந்தயம் பேசுகின்றவர்கள். இவர்களை விட்டு கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, கருத்தென்ன? மூமிங்களுக்குள்ளே பணிவு, மூமிங்களுக்குள்ளே அன்பு, மூமிங்களுக்குள்ளே விட்டு கொடுப்பு, அது எவ்வளவு என்றாலும் பரவாயில்லை. ஆனால் அதுக்கு அங்கால் கோழைத்தனம் கிடையாது. விட்டு கொடுத்திருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். நபியர்கள் மன்னித்தார்கள், விட்டு கொடுத்தார்கள், தனக்கு சூனியம் செய்தான். லபீத் என்பவன் நபியவர்களுக்கு சூனியம் செய்தான். ஒரு யகூதி, ஒரு யூதன், அவனை கூட சஹாபாக்கள் கேட்டார்கள், கொல்லவில்லையா ரசூலுல்லா? இவனை கொல்லவில்லையா? கொல்லவா? இவனை தலையெடுக்கவா? கழுத்தை வெட்டவா? வேண்டாம், கொல்லலாம். இதே நபிதான் சொல்கிறார்கள் வேறொரு அறிவில், சூனியக்காரனை கொல்ல வேண்டும், சூனியம் செய்பவனை கொல்ல வேண்டும். சொன்ன நபி தனக்கு சூனியம் செய்தவனை மன்னித்தார்கள். இறைச்சியிலே நஞ்சை பூசி கொடுத்தால் யூத பெண் அவனையும் மன்னித்தார்கள். கண்ணியமானவர்களே, மன்னிப்பு விட்டு கொடுப்பு இருக்கும், ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும். அதே நபி ஒரு இஸ்லாமிய பெண்ணை, ஒரு முஸ்லிம் பெண்ணை கொன்ற ஒரு யூதனை கல்லால் தலையை நொறுக்கி கொண்டார்கள். ஏ, என்னுடைய சொந்த விடயத்தில் நான் விட்டுக் கொடுப்பேன், என்னுடைய சொந்த விடயத்தில் நான் மன்னிப்பேன், என்னுடைய சொந்த விடயத்தில் நான் பணிந்து போவேன். சமூகத்துடைய பிரச்சனையா? சமூகத்துக்கு கை வைக்கிறார்களா? பொதுமக்களுக்கு கை வைக்கிறார்களா? இஸ்லாத்துக்கு பரவலான எதிரிகளா? விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற தைரியத்தையும் நபியவர்கள் இழக்கவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, மூமின்கள் சொத்தானவர்கள் தங்களுக்கு மத்தியில் அதை மற்றவர்களிடம் தைரியமாக இருக்க வேண்டியவர்கள் என்பதை குர்ஆன் தெளிவாக நமக்கு சொல்கிறது. எனவே அந்த அமைப்பில் நம்முடைய இந்த காலம் இருக்கிறது. நாம் ஒற்றுமையாக வேண்டிய ஒரு காலம். மிக முஸ்லிம்களுக்கு எதிராக சவால்களும் சதிகளும் மோசடிகளும் கடந்து வருகின்ற இந்த காலத்தில் நமக்கு தேவைப்படுவது ஒற்றுமை. இது பாருங்கள் கண்ணியமானவர்களே, பக்கத்து நாட்டை பற்றி வேறு நாட்டை பற்றி சிந்திக்கிறோம், கவலைப்படுகிறோம். அங்கு கொல்லப்படுகிறார்கள், இங்கு வியாபார பொருட்கள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு இருக்கிற சவால்கள் சதிகள் நமது நாட்டிலும் சில ஊர்களை பற்றி சிந்திக்கிறோம். ஆனால் ஒரே ஊட்டுக்குள் ஒரே வீட்டுக்குள் கணவனும் மனைவியும் கீரியும் பாம்பும், தாயும் தந்தை, பெற்றோர்கள், பிள்ளைகள், உறவு கிடையாது, சகோதர சகோதரிகள், யாரோ ஒரு அந்நியவன், இரண்டு வருட நண்பன் ஆஸ்பத்திரியிலே ஹாஸ்பிட்டலிலே நோயாளியாக இருக்கிறான், ஒரு நாளைக்கு 3 தடவை பார்க்க போகிறார். சொந்த சாச்சா, மாமா, நானா, தம்பி, சாச்சாவுடைய பிள்ளை, சாச்சா, மாமா, உம்மம்மா, வாப்பம்மா என்று மாதக்கணக்கில் நோயாளிகளாக இருக்கிறார்கள். இவர்களை ஏறிட்டு பார்க்காத அளவுக்கு மற்றவர்களை முற்படுத்தி முஸ்லிம்களை பிற்படுத்துகின்ற ஒரு கேவலமான, ஒரு இறுக்கமான, ஒரு கடினமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நபியவர்களுடைய அந்த வழிகாட்டல் இஸ்லாத்தை மிக பிளெக்சிபிளாக, பாராத தன்மை உள்ளதாக நபியவர்கள் காட்டினார்கள். எந்த நவென்றால், கண்ணியமானவர்களே, மக்களை மன்னிக்கின்ற பண்பு முஸ்லிமுக்கும் தான், அந்நியவனுக்கும் தான். ஆனால் முஸ்லிம்களை நபியவர்கள் ஒருபடி மேலே தான் வைத்தார்கள், ஒருபடி மேலே வைத்து கவனித்தார்கள். முஸ்லிம்களை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களை சேர்ப்பது என்பது இஸ்லாமிய வழிகாட்டல் அல்ல. இரண்டு சாராரையும் சேர்க்க வேண்டும். இரண்டு பேரும் நாணயத்துடைய பணத்துடைய பொயினுடைய இரண்டு பக்கங்கள் போன்று. ஆனால் நாம் என்று ஒரு பக்கத்தை இருக்கிறோம், மறுபக்கத்தை ஒதுக்குகிறோம் ஏதோ ஒரு சுயநலத்துக்காக. கண்ணியமானவர்களே, நபியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தனக்கு ஊசை கொட்டுகின்ற பெண்ணிடமும் நோய் விசாரிக்க சென்றார்கள். தனக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு யூதனை வைத்திருந்தார்கள். ஒரு யூதன் சில பல வருடங்கள் அல்ல, நமது அந்த இறுக்கமான பண்பு மிக கவலைக்குரிய விடயம். நாம் நமது டிரைவரோடு, நமது வீட்டு வேலைக்காரனோடு, நமது சூழல் இருக்கின்ற நமது ஸ்டாஃபோடு, நமது வேலையை கடைகளில் வேலை செய்கின்ற வேலையாட்களோடு, மற்ற மதத்தை சேர்ந்தவர்களோடு விடுவோம். முஸ்லிம்களோடு நடந்து கொள்ளுகின்ற பண்பு இஸ்லாத்தை விட்டு அவனை தூரமாக்குகிறது. ஆனால் நபியவர்களுக்கு சில நாட்கள் அல்லது சில மாதங்கள், சில நாட்கள் என்று வந்திருக்கிறது. ஒரு யூதன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பரம விரோதி, தெளிவாக அல்லாஹ் உறுதியிட்டு சத்தியம் செய்து சொல்கிறான், யகூதிகள் தான் மூமின்களுடைய பரம விரோதிகள். அப்படிப்பட்ட யூதன் நபியவர்களுக்கு சிரமத்தை செய்ய வருகிறான், ஊழியம் செய்ய வருகிறான். எந்த அளவு ஊழியம் செய்கின்ற அந்த யூதனை, சிறுவனை காணவில்லை. நபியவர்கள் அவருடைய வீட்டுக்கு சென்றார்கள் சுகம் விசாரிப்பதற்கு. அந்த நபியுடைய பண்பு, குணம், அஹ்லா, நபியவர்கள் அவர் நடந்து கொண்ட முறை அவனை மூத்துக்கு முன்னால் ஒரு முஸ்லிமாக மாற்றித்தான் மூத்தாக்கியது. இது நமது வீட்டிலே 10 வருடம் டிரைவராக இருக்கிறார், 15 வருடம் டிரைவராக இருக்கிறார், சில வீடுகளிலே 30 வருடங்கள் டிரைவராக இருக்கிறார். 30 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் இஸ்லாத்துடைய அணுவும் அவனுக்கு தெரியாது. ஏன்? பொஸ்ஸுடைய மிருகத்தனம், பொஸ்ஸுடைய குணம் குழப்பம், கெட்ட குணம், நடந்து கொள்கின்ற கடினத்தன்மை, பஸ் நடந்து கொள்கின்ற மிருகத்தனமான பண்பை வைத்து அவன் வெளியில் போய் முஸ்லிம்களுடைய குறையைத்தான் அங்கே அவன் சொல்லக்கூடிய ஒருவனாக மாறுகிறான். 30 வருடம் வேலை செய்கின்ற, 10 வருடங்கள் வேலை செய்கின்ற ஒரு அந்நிய மனிதன் நமது பண்பை பார்த்து இஸ்லாத்துக்கு வராத அளவு நாம் மிக மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம் என்றால், கண்ணியமானவர்களே, அந்த அளவு இஸ்லாத்தை நாம் நாளுக்கு நாள் பொழி தோண்டி புதைக்கிறோம். இஸ்லாம் பண்பால் வளர்ந்த மார்க்கம். எந்த அளவு நஞ்சை பூசி கொண்டு வந்த உமைர் இப்னு வஹப் நஞ்சை பூசி நபியை கொல்ல வருகிறார். நபிக்கு அல்லாஹ் அறிவித்து விட்டான், ஒருவன் வருகிறான் உங்களை கொள்வதற்கு நஞ்சை பூசி கொண்டு வருகிறான். உமைர் வந்தார், என்னவடியும் இல்லையுடைய மகனை ரிலீஸ் பண்ண வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கிறீர்கள், உடைய மகனை கைது செய்திருக்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, விட்டுக் கொடுப்பு, மற்றவனை மதிக்கின்ற பண்பு, ஒரு சில நிமிடங்களில் அவன் முஸ்லிம் வந்து பின்னால் நின்று பேசுகிறார், வாழை கொண்டு நஞ்சை பூசி இருக்கிறார். அவர் நினைத்தார் எனக்கு மாத்திரம் தான் தெரியும், அல்ல அறிவித்து விட்டான், என்னுடைய மகனை ரிலீஸ் பண்ண வந்தேன். உண்மையில் அதுக்குத்தான் வந்தீர்களா, இல்லை ஏதாவது பெருமிதாக வந்திருக்கிறீர்களா, ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா, இல்லை இதைக்குத்தான் வந்தேன், இல்லை பொய் சொல்கிறேன். நீர் என்னை கொல்ல ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தீர்கள் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில், அப்பவானோடு அவர் உங்களுடைய கடனை உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை செலவுகளை எடுத்தால் நீங்கள் என்னுடைய தலையை கொண்டு வருவதாகத்தானே சேலஞ்ச் பண்ணிவிட்டு வந்திருக்கிறீர்கள். வாருங்கள் பக்கத்தில் உட்காருங்கள் என்று பக்கத்தில் உட்கார வைத்தார்கள். யாரை? தன்னுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு போக வந்திருக்கின்ற உமைர். உமர் அல்ல உமைர், கண்ணியமானவர்களை, பயந்து விட்டார். அது பின்னால் உட்கார்ந்தார், முன்னால் வாருங்கள், பக்கத்தில் உட்கார வைத்தார்கள். பக்கத்தில் உட்கார வைத்து மேலே தடவி பக்கத்தில் இருந்து பேசுகின்றார்கள். உடனே உமைர் சொல்கிறார், நானும் சப்புவானும் மாஸ்கரன் தான் அந்த இடத்தில் பிளேன் பண்ணினோம், திட்டம் தீட்டினோம் உங்களை கொள்வதற்கு. எங்களை இருவரையும் தவிர வேறு யாருக்குமே என்னுடைய இந்த பிளேன், என்னுடைய இந்த செயல் தெரியாது. இப்படி இருந்தால் அல்லாஹ்தான் உங்களுக்கு அறிவித்திருப்பார். எனவே உடனே அவர்கள் முஸ்லிம் ஆகினார்கள். அங்கே வரும் பொழுது, உமைர் வரும் பொழுது, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே நபியுடைய தலையை எடுக்க வந்து முஸ்லிம் ஆகிய அதே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூரத்தில் கண்டுவிட்டு சொன்னார்கள், யார சூழல்லா, ஒரு நாய் வருகிறது என்று சொன்னார்கள். ஒரு நாய் கடுங்கோபம், நபியவர்களை கொல்ல வருகிறார் அல்லது முஸ்லிம்களுக்கு ஏதாவது செய்ய வருகிறார், உமைரோட வீரராக இருந்தார், ஒரு நாய் வருகிறது, இந்த நாயை கொள்வதற்கு விடுங்கள், இந்த நாயுடைய தலையை கழுத்தை வெட்டி தலையெடுத்து வருகிறேன் சொன்னார்கள் நபியவர்கள். உமர், பொறுமையாக இருங்கள், அவர் வரட்டும், ஏன் வருகிறார், எதற்கு வருகிறார் என்று பார்ப்போம். அப்படித்தான் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த சபையிலே முஸ்லிமாக மாறுகிறார். எதனால்? தன்னுடைய தலையை எடுக்க வந்தவர் போர்டரிலே ஆள் போட வேண்டும், மதீனாவுடைய போர்டரில் ஆள் போட வேண்டும். இப்படி ஒருவன் வருவார், அங்கிருந்து தலையை எடுத்துக் கொண்டு வாருங்கள். கண்ணியமானவர்களே, இரண்டு விடயத்தை விளக்குகிறோம். ஒன்று, விரோதிகளை கண்டு நடுங்கக்கூடாது, விரோதிகளை கண்டு ஓடக்கூடாது, விரோதிகளை கண்டு ஒழியக்கூடாது. விரோதிகளும் தைரியமாக முகங்கொடுக்க வேண்டும். தைரியத்தை நபியவர்கள் காட்டுகிறார்கள். நஞ்சை பூசிக்கொண்டு வந்தாலும் அல்லாஹ் நாடியில் நடக்கும், அவன் திட்டே வரட்டும், அருகில் வரட்டும், உட்கார வைத்தார்கள். முஸ்லீமாக மாறுகிறார். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட மார்க்கத்தில் உள்ளவர்கள் தான் நாம். இன்று நம்முடைய குணங்கள் கெட்டதுதான் நமக்கு மிக கேவலமான, கஷ்டமான, பாரதூரமான நிலைமைகள் நமக்கு ஏற்பட்டு வருகிறது. விட்டு கொடுப்பு கிடையாது. சிறிய விடயங்களை அன்று ஜாகிலியா காலத்தை பற்றி சொல்கிறோம், விட்டு கொடுக்காத பண்புதான் ஜாகிலியா காலம். மடையர்கள் அல்ல, பெரிய பெரிய புத்திஜீவிகள், கவிஞர்கள், பெரிய பெரிய அறிவாளிகள், ஆற்றல் உள்ளவர்கள் இருந்தார்கள். அரபு மொழியே, தூய அரபை பேசக்கூடியவர்கள், அரபு மொழியை பாதுகாத்தவர்கள், இலக்கியத்தை பாதுகாத்தவர்கள், இலக்கணத்தை பாதுகாத்தவர்கள். ஆனால் ஜாகிலி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை எனக்கு தெரியுமா? அல் இல்ம், அறிவு. ஜஹல் என்றால் மடமை. இந்த கருத்து அல்ல, அறிவுக்கு மாற்றமான மனத்தனம் அல்ல, சகிப்புத்தன்மைக்கு மாற்றமான மனத்தனம். யாரிடத்தில் வெற்றி கொடுப்பில்லையோ அவன், அவனுக்கு இன்னொரு பேர் மடையன், அவனுக்கு இன்னொரு பேர் மடையன். அவன் எத்தனை அச்சம் முடித்தாலும் சரி, எத்தனை உம்ரா முடித்தாலும் சரி, எத்தனை டிகிரி வாங்கினாலும் சரி, எந்த பதவியில் இருந்தாலும் சரி, பிடிவாதம் பிட்டை கொடுப்பு இல்லாதவள் மடையன் என்ற பட்டத்தை பொதுவாக இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அவன் எவ்வளவு பெரிய டிகிரி வாங்கினாலும் அவனுடைய சர்டிபிகேட்டுகளை அடக்கினால் அவனை விட மேலே போனாலும் அவன் மடையன். ஏன்? பிட்டு கொடுப்பு இல்லாத மடையன். இந்த ஜாகிலி எப்படி ஒரு ஒட்டகம் பக்கத்துக்கு ஆணியில் இருக்கின்ற அதே தன்னுடைய ஒட்டகத்துக்கு வைத்த தண்ணீரில் கொஞ்சம் வாயை போட்டால் அவனுடைய ஒட்டகம் குடிக்கின்ற தண்ணீரில் மற்றவனுடைய ஒட்டகம் வாயை போட்டால் அவனோடு பரம்பரை பரம்பரையாக யுத்தம் செய்வார்கள். பிள்ளைகளிடம் செய்கின்ற வசியத் என்ன தெரியுமா? வசியத், ஏய் மகன் இங்கே வா, இவன் இருக்கான பக்கத்து தோட்டக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், இவனுடைய தலையை கலட்டி இவனுடைய மண்டை ஓட்டில் நான் சாராயம் குடிக்க வைராக்கியம் வைத்தேன். என்னால் முடியவில்லை, நீயாவது அவனுடைய மண்டை ஓட்டு சாராயம் குடிக்க வேண்டும். இது என்ன மனத்தனம்? விட்டு கொடுப்பில்லாத மனத்தனம், பண்பில்லாத மனத்தனம் என்று நவீன யுகத்தில் நடக்கிறது. மன்னிக்கும் பண்பில்லை, மனைவியோடு குரோதம், கணவனோடு குரோதம், பெற்றோர்கள் சிறிய சிறிய பிரச்சனையில் பகை, சகோதரர்களுக்கு இடையில் பகை. ஏன்? விட்டுக் கொடுக்காத பண்பு, பிளக்சிபிள். அதே ரப்பர் போன்று இழுபடுகின்ற, பலூன் போன்று ஊதுபடுகின்ற பண்பு இல்லாமல் இரும்பு போன்ற பண்பு. இரும்பு நெருப்பில் உருக்கினால்தான் அது உருகும், அதுவும் முழுமையாக அழியாது. உருகி இன்னும் ஒரு குரலாக மறுரூபம் அளிக்கும். அப்படித்தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. இஸ்லாம் சொத்தானது, மிருதுவானது. நபியர்கள் சொன்னார்கள், யாரிடத்தில் பணிவுத்தன்மை இருக்குமோ அவரை அல்லாஹ் உயர்த்துவான். பணிவுத்தன்மை உள்ளவரை அல்லாஹ் உயர்த்துவான். நபியர்கள் பணிந்து போனார்கள், எந்த உயர்த்தினார்? உம்ராவுக்கு வந்த நபி விசாரித்தர மாட்டோம், போர்டர் அடுத்த காலவித்தால் மக்காவுக்குள் என்றாகலாம். உம்ராவுக்கு வந்து தயாராகிய நபியை விடமாட்டோம், சொந்த தாய் நாடு தாயகம் பிறந்து வளர்ந்த ஊர் விடமாட்டோம். அப்படியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார், நாங்கள் சத்தியத்தில் இல்லையா, நாங்கள் உண்மையான மார்க்கத்தில் இல்லையா, நாங்கள் அசத்தியவாதிகளா? விடுங்கள், இரண்டு பார்ப்போம், பொறுமையாக இருங்கள், விட்டுக் கொடுப்போம், விட்டுக் கொடுப்போம். கண்ணியமானவர்களே, விட்டுக் கொடுத்தார்கள். யஹராமோடு வந்தவர்கள் முடியை வலித்துவிட்டு உம்ரா செய்யாமல் திரும்பினார்கள். நபியர்கள் தடுமாறுகிறார்கள். சஹாபாக்களுக்குள் பல கோஷ்டியினர், என்ன இது, இந்த அளவு பணிய வேண்டுமா, பணிவோம். நபியர்கள் தடுமாறுகிறார்கள், என்ன செய்வது? ஒரு மனைவி, நபியுடைய ஒரு மனைவி மஷூரா சொல்கிறார்கள், யார சொல்லுதா, நீங்கள் முடியை வலியுங்கள், நீங்கள் முதலாவது வலியுங்கள். சொல்வதை சொல்ல போனால் பலர் பல கேள்வி கேட்பார்கள், நீங்கள் முடிய வலியுங்கள். சஹாபாக்கள் தானாக வலிப்பார்கள், நபியர்கள் வலித்தார்கள். என்ன வலி இது? உம்ரா செய்த வழி அல்ல, உம்ரா செய்யாமல் முடிய வலித்து விட்டு போகிறார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் சிலர் வலித்தார்கள், அந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் நபிக்கு கட்டுப்பட்டார்கள். கோபமாக இருந்தாலும் கட்டுப்பட்டார்கள், ஆத்திரமாக இருந்தாலும் கட்டுப்பட்டார்கள். இதுதான் பணிவுத்தன்மை. டென்ஷனாக இருந்தாலும், சஹாபாக்களுக்கு டென்ஷன் ஏற்படவில்லை, நமக்கு டென்ஷனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவேன் என்றால் தான் மோமின். கோபப்பட்டால் காபிரை போன்று, கூலாக இருந்தால் மோமினை போன்று இருப்பது முனாஃபிக். கோபத்தில் முஸ்லிம் போன்று இருப்பான், நல்ல இறக்கமாக கூல் மோடில் இருக்கும் பொழுதும் மோமினாக இருந்தால் தான் மோமின். கோபம் ஆத்திரம் வரும் பொழுது ரவுடி போன்றும் மஸ்ஜிதும் விளங்குவதில்லை, மதரசாவும் விளங்குவதில்லை, காபத்துல்லாவும் விளங்குவதில்லை, மக்காவும் விளங்குவதில்லை, மதினாவும் விளங்குவதில்லை, சண்டையும் சச்சரவும் மோதலும் என்றால் அவன் முடாது. எல்லா நேரங்களிலும் வலிக்கிறார்கள். எந்த அளவு தெரியுமா? தோளும் வெட்டுப்பட்டு இரத்தம் படுகிறது. கண்ணியமானவர்களே, இது மூமிங்களுடைய பண்பு, விட்டுக் கொடுக்கின்ற பண்பு. என்ன நடந்தது? இங்கே விட்டுக் கொடுத்தார்கள். பத்தக மக்கா, அல்ல மக்காவை வெட்டி கொடுத்தான். மூமிங்கள் நபியவர்கள் கண்ணியமாக வருகிறார்கள், பாதுகாப்பாக வருகிறார்கள். யார் விரட்டினார்களோ அவர்கள் ஓடி ஓடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இது மக்காவுக்கு மாத்திரம் உள்ள விடயம் அல்ல. எந்த நாட்டில், எந்த ஊரில் நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக, மூமிங்களாக, பணிவோடு, தன்மையோடு, அஹ்லாக்கோடு இருக்கின்ற சமயம் விரோதிகள் நம்மோடு மோதினால் அவர்களோடு மனிதத்தன்மையோடு நாம் நடந்து கொள்கின்ற பொழுது நமது நாட்டையும் அல்ல அந்த நிலைமைக்கு மாற்றுவான் நாம் உண்மையான மூமிகளாக இருந்தால். எனவே கண்ணியமானவர்களே, இந்த தன்மை விட்டுக் கொடுக்கின்ற சாதுவான பணிவான இந்த தன்மை இல்லாததுதான் இன்று நமக்கு கெட்ட பேர். ஏன்? நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற இடம்தான் மஸ்ஜிதுகள். நான் சில முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறேன். மஸ்ஜித் என்பது வெறும் தொழுகைக்குரிய இடம் அல்ல. பிரச்சனை கணவன் மனைவிக்கு பிரச்சனையா? மனைவி ஓடி வந்தது மஸ்ஜித் தான். கணவன் சகாபி பெண் ஓடி வருகிறார், யார சொல்ல என்னோடு வாழ்ந்தவர் இவ்வளவு காலம் வாழ்ந்துவிட்டு இப்பொழுது என்னை விட்டு ஒதுங்க நினைக்கின்றார், அதுக்கு என்னை விஹார் செய்கிறார், விஹார் அது சமயம்லா என்ற 28வது ஜுசு ஆரம்பிக்கின்ற அந்த முதலாவது சூராவிலே சில சட்டங்களை அல்லாஹ் சொல்கிறான். அது ஒரு பெண்ணுடைய கேள்விகளுக்கு இறங்கிய பதில்தான் அந்த சூராவில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்ற ஆயத்துகள். அந்த பெண் வந்து சொல்கிறான், என்னோடு வாழ்ந்து விட்டு சற்று என்னை விட்டு ஒதுங்குவதற்காக லாஹரமின்னி என்னை அவருடைய தாய்க்கு ஒப்பிடுகிறார். ஒப்பிட்டால் வாழ முடியாது. சட்டம் மனைவியை பார்த்து என்னுடைய உமாவை போன்ற என்று சொல்லக்கூடாது, என்னுடைய தாத்தாவை போன்ற என்று சொல்லக்கூடாது, தங்கச்சியை போன்ற என்று மகரமான பெண்களுக்கு மனைவியை ஒப்பிட்டால் வாழ முடியாது. அதற்கல்லா பதிலை இறக்கினார். அந்த பெண் ஓடி வந்ததும் மஸ்ஜிதுக்கு கண்ணியமானவே, இரண்டு பேருக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, காணி பிரச்சனை, இவர்களுடைய காணியை அபகரிக்கிறார், பிடிக்கிறார். ஒரு சார் ஒரு மூலம் ஓடி வந்து இரண்டு பேரும் வாதம் பிரதிவாதம் கேஸ் போட்டது கோர்ட்டில் அல்ல, கோர்ட் சுப்ரீம் கோர்ட் மஸ்ஜிதில் தான் இயங்கியது. நபியர்கள் வருகிறார்கள், ஜட்ஜாக இருவர் பேசுகிறார்கள், நபியர்கள் வெளி ஆதாரத்தை வைத்து முடிவு கொடுத்தார்கள், முடிவு கொடுத்து விட்டு கடைசியாக சொன்னார்கள், நான் இருவருடைய பிரச்சனைக்கும் யாருடைய எவிடன்ஸ் சான்று ஆதாரம் ப்ரூஃப் உறுதியாக இருக்கிறதோ அவருக்கு சார்பாக முடிவு தருவேன் என்று நபியர்கள் அங்கே ஜட்ஜ்மெண்ட் பண்ணியதும் மஸ்ஜிதில் தான். கண்ணியமானவர்களே, அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் மனஸ்தாபப்பட்டு மனதில் ஒரு ஆத்திரத்தோடு ஓடி வந்ததும் மஸ்ஜிதுக்குத்தான். அங்கே வேறெங்கும் ஓடவில்லை. மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற இடம் மஸ்ஜித். இன்று எப்படி மாறி இருக்கிறது? மஸ்ஜிதுடைய பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனிலே கவலைக்குரிய விடயம், கேவலமான விடயம். சிறுநீர் கழித்து கழுகாதவன், முஸ்லிம் என்றால் யார் என்று மதிக்காதவன், முழு பிரச்சனைகளும் ஊருக்குள் ஒரு கலவா மஸ்ஜிதுக்குள் வர வேண்டும். மஸ்ஜிதிலே கலவென்றால் எங்கே போவது? ஊருக்குள்ளே ஒரு ரவுடிசமா மஸ்ஜிதிலே வர வேண்டும்? மஸ்ஜிதுக்குள்ளே ரவுடிசம் என்றால் எங்கே போவது? ஊருக்குள்ளே ஏதாவது அசம்பாவிதமா மஸ்ஜிதுக்கு வர வேண்டும்? மஸ்ஜிதுக்குள்ளே அசம்பாவிதம் என்றால் எங்கே போவது? கண்ணியமானவர்களே, எல்லாம் காரணம் முஸ்லிம் மோமின் விட்டு கொடுப்பில்லாத பண்பு. இதை விட மாட்டேன், இதை விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய வீடு அல்லவா, ஒரு சொத்தல்லவா? இல்லை, விடமாட்டேன் என்றால் கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை விற்கின்ற செயல்கள் சுயலாபத்திற்காக. நான் யாரையும் சுட்டிக்காட்டி பேசவில்லை, எல்லா இடங்களிலும் உள்ள பிரச்சனை எதையும் சுட்டிக்காட்டி பேசவில்லை, கேவலமான நிலைமைக்காராகிறோம். தெரியும் தான் நிகழ்வு, நமது பிரச்சனை நமக்குள் இல்லாவிட்டால் மற்றவர்கள் நம்மை ஃபுட்பால் போன்று உதைந்து விளையாடுவார்கள், கோல் பெற்றாகும் வரைக்கும் விளையாடுவார்கள். அந்த கோலியா நாம் காலுக்கு அடிபடுவோம். ஒருவர் உறுதியாக சொன்ன விடயம் நாம் கதையாக சொல்கிறோம், உறுதியான தகவல் நான் நண்பர்களை சொல்கிறேன். ஒரு மஸ்ஜிதுடைய இயக்க மோதல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு லோயர் சொன்ன விடயம், போலீஸரை சொன்னார்கள், என்ன பிரச்சனை? எங்களுக்கு இந்த பிரச்சனை, எங்கே கட்டுவது? இங்கு கட்டுவதா, கீழே கட்டுவதா, வயிற்று கட்டுவதா, ஆட்டுவதா, ஆட்டாமல் இருப்பதா, கையை? இந்த பிரச்சனை விசாரித்து விட்டு போலீஸ் சொல்லி இருக்கிறான், உங்களுக்கு இங்கு கட்ட வேண்டும் என்ற பிரச்சனை, உங்களுக்கு வயிற்று கட்ட வேண்டும் என்ற பிரச்சனை, உங்களுக்கு ஆட்ட வேண்டும், பிறனை உங்களுக்கு ஆட்டக்கூடாது, செய்ய முடியாது, எல்லோரும் எங்களை போன்று இப்படி செய்யுங்கள். எவ்வளவு கேவலம்! எல்லோரும் எங்களை போன்று கும்பிடுங்களே, எல்லோரும் முறைமாறி இருக்கும். கேவலம் மத்தியுடைய பிரச்சனை, மத்தியுக்குள் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் மற்றவர்கள் சிரிக்கின்றபடி இருக்கக்கூடாது. நாலு சுவருக்குள் இருக்க வேண்டும். விட்டுக் கொடுப்போ, பணிவோ. எவனுக்கும் தெளிவாக சொல்கிறேன், யாருக்கும் வக்காலத்து வாங்குகின்றபடி பேச மாட்டேன். ஹஜ் இருக்கலாம், மூமின்களுடைய பொதுவான உரிமை அது. விசா இல்லை, உம்ராவுக்கு விசா இல்லையா? ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதித்து உண்டியல் சேர்த்து உம்ராவுக்கு ரெடியாகின்ற பொழுது விசா இல்லையா? என்ன வேண்டு கேட்டால் ஒன்லைனிலே பிளஸ் மைல் போறவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். வருடத்துக்கு மூன்று உம்ரா இரண்டு உம்ரா என்று போகின்றவர்கள் போகிறார்கள். அதை கஷ்டப்பட்டு பத்து வருடம் சேர்த்து ஒரு உம்ராவை செய்வோம் என்று கணவன் மனைவியும் தயாராகிறார்கள். உம்மாவை பாப்பா அனுபவம் தயாராக விசா இல்லை. ஏன் அங்கே பிளஸ் மணி கொடுத்து அவன் போய் வருகிறான்? பிளஸ் மணியிலே உம்ராவும் அச்சும் மாறி வருகிறது. கண்ணியமானவர்களை கேவலம் எத்தனை கோட்டா போதாது, கோர்ட்டில் கேஸ் போட்டு மீண்டும் கூட்டிக் கொடுத்தும் போதாது போதாதென்று பொதுவான இலகுவாக இருந்த அச்சை இன்று பிசினஸாக மாற்றி கஷ்டப்பட்டு பத்து வருடமாக சேர்த்து பணம் சேர்த்து அச்சுக்கு தயாராகிறார்கள். விசா இல்லையா? மூன்று வருடங்கள் பெண்டிங்கா? ஆனால் ஒவ்வொரு வாரமும் அச்சுக்கு போகிறான். என்ன பிரயோசனம்? வாழ்க்கையில் மாற்றமில்லை. இதே கண்ணியமானவர்களே, விட்டுக் கொடுப்பை கையாளுவோம், தாராள தன்மையை கையாளுவோம். நம்மை எல்லாம் உயர்த்துவான், நமது உரிமைகளை எல்லாம் கண்ணியமாக தருவான். மஸ்ஜித் பொது சொத்து, மதரசா பொது சொத்து, அச்சும் பொதுவானது, உம்ராவும் பொதுவானது. ஒரு சாராருக்கு இங்கு உரிமை அளிப்பதற்கு, ஒரு சாரா தன்னுடைய வயிற்று படைப்புக்காக இங்கு மோதுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது என்பதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பணிவையும் விட்டுக் கொடுப்பையும் முன்வைத்து நான் முன்பே வேண்டிக் கொள்கிறேன். எனவே கண்ணியமானவர்களை, விட்டுக் கொடுப்பை ஏற்படுத்துவோம். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் மாற்று மதத்தவர்கள் பக்கத்து வீடு ஊர் நாடு விட்டுக் கொடுப்பிருந்தால் ஒற்றுமை உண்டாகும். ஒற்றுமை ஏற்பட்டால் தைரியம் வரும். தைரியம் இருந்தால் நமக்கும் பாதுகாப்பு, நமது நாட்டுக்கும் பாதுகாப்பு, நமது நாட்டுக்கல்ல ஒரு உலகத்துக்குமே பாதுகாப்பு. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உண்மையான மூமின்களாக விட்டுக் கொடுக்கின்ற பணிவுள்ள மக்களை மதிக்கின்ற பிடிவாதம் இல்லாத நன்மக்களாக நம்மை எல்லாம் மாற்றுவானாக. யானைகளுடைய பாவங்களை மனிதர்களாக, எவருடைய பெற்றோருடைய பாவனை மனிதர்களாக, உட்டாரர்களுடைய பாவனை மனிதர்களாக, பூரா முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவனை மனிதர்களாக, யாரு உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, விட்டுக் கொடுப்பை தருவாயாக, பணிவுத்தன்மையை தருவாயாக, யாரை சுய கௌரவத்தை பாதுகாத்துக் கொண்டு பணிவு பணிந்து போகின்ற பணிவை தருவாயாக, கோடைகளாக மாற்றி விடாதே ஆகலா, தைரியம் கலந்த பணிவை தருவாயாக, தைரியம் கலந்த விட்டுக் கொடுப்பை தருவாயாக, இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு நல்லெண்ணம் ஏற்படுகின்ற விட்டுக் கொடுப்பை தருவாயாக, யார உண்மையான இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, வெளி தோட்டத்தை விட்டு பாதுகாப்பாயாக, வெளி நடிப்பை விட்டு பாதுகாப்பாயாக, உள்ளத்தை ஈமான் உள்ள உள்ளமாக மாற்றுவாயாக, உள்ளத்தை இஸ்லாம் உள்ள உள்ளமாக மாற்றுவாயாக, உள்ளத்தை இஸ்லாமிய பண்புள்ள உள்ளமாக மாற்றுவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கை உள்ள மூமிங்களாக நம் அனைவர்களை மாற்றுவாயாக, சில்லறை பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குவாயாக, சில்லறை பிரச்சனைகளை சவாலாகவும் அதை ஒரு சதியாகவும் மாற்றிவிடாதே அல்லா, அதை ஒரு வைராக்கியமாக மாற்றிவிடாதே அல்லா. உன்னுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, உன்னுடைய மதரசாக்களை பாதுகாப்பாயாக, உன்னுடைய புனிதஸ்தலங்களை பாதுகாப்பாயாக, உன்னுடைய இபாதத்துகளை பாதுகாப்பாயாக. ஹஜ்ஜே வியாபாரமாக மாறிவிட்டதே அல்லா, உம்ராவும் வியாபாரமாக மாறிவிட்டதே அல்லா, காலப்போக்கு தொழிலையும் வியாபாரமாக மாறலாம் அல்லா. எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுக்கு நேர்மையான நீதமான சீரளம் இல்லாத பொறுப்புதாரிகளை வழிகாட்டிகளை உருவாக்கி தருவாயாக. என்னென்ன இயக்கங்கள், என்னென்ன நிறுவனங்கள் சுயநலமாக செயல்படுகிறார்களோ அவருடைய சுயநலத்தை முறியடிப்பாயாக, அவருடைய உலக லாபத்தை இல்லாமலாக்குவாயாக, அவர்களுடைய சுய நலத்தின் எதிர்பார்ப்புகளை முறியடிப்பாயாக. பொதுநலமாக மக்களை கண்காணிக்கின்ற, மக்களை கவனிக்கின்ற, சொன்ன வாக்கை நிறைவேற்றுகின்ற நிறுவனங்களை எங்களுக்கு உருவாக்கி தருவாயாக. எல்லாம் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருவாயாக.